34 எரேமியா. யோசியாவின் கீழ் நடைபெற்ற சீர்திருத்தத்தின் விளைவாக நிரந்தர ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை விரும்பினவர்களில் எரேமியாவும் ஒருவன். யோசியாவினுடைய ஆளுகையின் 13 வருடத்தில் இளம் பிராயத்திலேயே தீர்க்கதரிசன ஊழியத்திற்காக அவன் அழைக்கப்பட்டான். லேவிய ஆசாரிய குழுவின் ஓர் அங்கத்தினனாக சிறு பிராயமுதலே தேவ சேவைக்காக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான் எரேமியா. பிறப்பிலிருந்தே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாகத்தான் நியமிக்கப்பட்டிருந்ததை மகிழ்ச்சியான அந்த ஆயத்த நாட்களில் அவர் உணர்ந்திருக்கவில்லை. தேவ அழைப்பு வந்ததும் தன்னுடைய இழிநிலை குறித்த உணர்வால் வேதனைப்பட்டார்.
அக்கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றான். எரேமியா 1:5-6.
தம் நம்பிக்கைக்கு பாத்திரமான பெரும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் நீதிக்காக நிற்கக்கூடிய ஒருவனை இளைஞனான எரேமியாவில் ஆண்டவர் கண்டார். சிறு பிராயத்தில் அவன் உண்மையுள்ளவனாக விளங்கினான். இப்பொழுதும் சிலுவையின் சிறந்த வீரனாக அவன் கஷ்டத்தை சகிக்க வேண்டியிருந்தது. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்குச் சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்கப்பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசமனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதின் பிரபுக்களுக்கும் அதின் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தாம் தெரிந்து கொண்ட ஊழியனிடம் சொன்னார் தேவன். வசனம் 7:8-17-19 வரை.
சத்தியத்திற்கும் நீதிக்கும் ஒரு சாட்சியாக தேசத்திற்கு முன் 40 வருடங்கள் எரேமியா நிற்க வேண்டியிருந்தது. விவரிக்க முடியா அவபத்தியின் ஒரு காலகட்டத்தில் மெய்யான ஒரே தேவனையே தொழ வேண்டியதை தன் வாழ்விலும் குணத்திலும் அவன் எடுத்துக்காட்ட வேண்டியிருந்தது. எருசலேமின் கொடிய முற்றுகையின் காலத்தில் ஏகோவாவின் வாயாக அவன் செயலாற்ற வேண்டியிருந்தது. தாவீதின் வீட்டாருடைய விழுகையையும் சாலமோனால் கட்டப்பட்ட அழகான தேவாலயத்தின் அழிவையும் அவன் முன்னுரைக்க வேண்டியிருந்தது. துணிவோடு பேசினதின் நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டபோதும் மேடைகளில் நின்று பாவத்திற்கு எதிராக ஒளிவு மறைவின்றி அவன் பேச வேண்டியிருந்தது. மனிதரின் புறக்கணிப்புக்கும் வெறுப்பிற்கும் அவமதிப்பிற்கும் ஆளானவன் நெருங்கியிருந்த அழிவு பற்றி தன் தீர்க்கதரிசனங்களில் சொல்லங்களில் சொல்லப்பட்டபடியே நிறைவேறுகிறதை இறுதியில் காண வேண்டியிருந்தது. அந்நகரத்தின் அழிவை தொடர்ந்து அங்கு ஏற்படவிருந்த வேதனையிலும் துக்கத்திலும் அவன் பங்கு கொள்ள வேண்டியிருந்தது. அழிவை நோக்கி தேசம் வேகமாகச் சென்று கொண்டிருந்த போதிலும் அப்போதைய துக்கமான காட்சிகளைக் கடந்து எதிர்திர்காலத்தில் தேவ ஜனங்கள் எதிரிகளின் தேசத்திலிருந்து மீட்கப்பட்டு மீண்டும் சியோனில் வைக்கப்படும் மகிமையான காட்சிகளை எரேமியா அடிக்கடி காண நேரிட்டது. தேவன் தம்முடைய உடன்படிக்கை உறவை தங்களோடு மீண்டும் புதுப்பிக்கவிருந்த காலத்தை அவன் தீர்க்க தரிசனமாகக் கண்டான். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனித்தொய்ந்து போவதில்லை. எரேமியா 31:12.
தீர்க்க தரிசன ஊழியத்திற்கான தன்னுடைய அழைப்பு பற்றி எரேமியா தானே இப்படி எழுதுகிறான். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயைத் தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா 1:9-10. கட்டவும் நாட்டவும் என்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்களை மீண்டும் காலூன்றச் செய்து குணப்படுத்த தேவனன் கொண்டிருந்த நோக்கத்தை இவ்வார்த்தைகள் மூலம் எரேமியா நிச்சயமாக அறிந்து கொண்டான். வரவிருந்த வருட்டங்களில் கடுமையான செய்திகளை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. சமீபித்திருந்த நியாயத்தீர்ப்புகள் குறித்த தீர்க்க தரிசனங்கள் பயமின்றி அறிவிக்கப்பட வேண்டியிருந்தன.
சினே யாரின் சமவெளிகளிலிருந்து ஒரு தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார்மேலும் வரவேண்டியிருந்தது. அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாயந்தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாகக் கூறுவேன் என்றார் தேவன். வசனம் 14-16. தங்கள் பாவ செய்கையிலிருந்து மனந்திரும்பும் யாவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இந்த செய்திகளில் தீர்க்கதரிசி அறிவிக்க வேண்டியிருந்தது. யூதாவின் மனிதர் மனந்திரும்புதல் என்னும் பணியை முற்றிலுமாக நிறைவேற்றி தங்கள் ஆவிக்குரிய அடித்தளங்களை விரிவாகவும் ஆழமாகவும் போட வேண்டுமென ஒரு புத்திசாலி கட்டட நிபுணன் போல தன் ஊழிய பணியின் ஆரம்பத்திலேயே அவர்களை ஊக்கப்படுத்தினான் எரேமியா. அப்போஸ்தலனாகிய பவுலால் மரம், புல், வைக்கோல் என்றும் எரேமியாவால் குப்பை என்றும் கருதப்பட்ட பொருட்களால்தான் வெகு நாட்களாக அவர்கள் கட்டி வந்தார்கள். மனந்திருந்தாத அத்தேசத்தாரிடம் அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என்னப்படுவார்கள், கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார் என்றான் அவன். எரேமியா 6:30. அவிசுவாசம், அவபக்தி எனும் குப்பைகளை தூரே எறிந்துவிட்டு விசுவாசம், கீழ்ப்படிதல், நற்கிரியை எனும் விலையேறப்பெற்ற கல், புடமிடப்பட்ட வெள்ளி, பசும்பொன் போன்றவற்றை அஸ்திபாரப் பொருட்களாக பயன்படுத்தி ஞானமாகவும் நித்தியத்திற்காகவும் கட்டத் துவங்குமாறு இப்பொழுது அவர்களை வலியுறுத்தினார். ஏனெனில் இவை மட்டுமே பரிசுத்த தேவனுடைய பார்வையில் ஏற்றவையாக இருக்கின்றன.
தேவன் தம் மக்களுக்கு எரேமியாவின் மூலம் கொடுத்த செய்தி இதுவே: சீர்கெட்ட இஸ்ரவேலே, திரும்பு. நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ள வரென்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோத மாய் துரோகம் பண்ணினதையும் உன் அக்கிரமத்தையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள். நான் உங்கள் நாயகர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள். உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்கிறார். எரேமியா 3:12-14, 19:22.
இந்த அற்புத மன்றாட்டின் கூடவே சீர்கட்ட தம் ஜனங்கள் தம்மிடம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தையையும் கொடுத்தார் ஆண்டவர். இதோ உம்மிடத்தில் வருகிறோம். நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் இரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இந்த இலச்சையானது எங்கள் சிறு வயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. எங்கள் இலச்சையிலே கிடக்கிறோம். எங்கள் அவமானம் எங்களை மூடியிருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவன் செய்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் போனோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டியிருந்தது. எரேமியா 3:22-25.
யோசியாவின் கீழ் நடைபெற்ற சீர்திருத்தம் தேசத்திலிருந்த சிலை வழிபாட்டு கோயில்களை அப்புறப்படுத்தியது. ஆனால் ஏராளமானோரின் இருதயங்கள் இன்னும் மாற்றமடையாமலே இருந்தன. முளைத்தெழும்பி பரிபூரண அறுவடை தருவதாக தோன்றிய சத்தியத்தின் விதைகள் முச்செடிகளால் தடுக்கப்பட்டிருந்தன. இனியொரு சீர்கேடு ஏற்பட்டால் அதோகதியாகிவிடும். எனவே தங்கள் ஆபத்து பற்றின் உணர்வை தேசத்தாரிடம் ஏற்படுத்த தேவன் முயன்றார். எகோவாவுக்கு உண்மையுள்ளவர்களாய் விளங்கினால் மாத்திரமே தேவதயவையும் செழிப்பையும் அவர்கள் எதிர்பார்க்க முடியும்.
உபாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை கவனிக்குமாறு மீண்டும் மீண்டும் மக்களை கேட்டுக்கொண்டான் எரேமியா. எந்தவொரு தீர்க்கதரிசியைக் காட்டிலும் இவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலுள்ள போதனைகளை முக்கியப்படுத்தினான். தேசத்திலும் ஒவ்வொரு மனிதனின் இருதயத்திலும் இது எவ்வாறு உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைக் கொண்டு வர முடியும் என்பதைக் காட்டினான். பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டான். எரேமியா 6:16.
ஒருமுறை
தேவனுடைய கட்டளையின்படி நகரத்தின் பிரதான வாயல்களில் நின்று கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினான் தீர்க்கதரிசி. ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை மறந்து போகக்கூடிய ஆபத்தில் எருசலேமின் குடிகள் இருந்தனர். அந்நாளிலிருந்த உலகப்பிரகாரமான காரியங்களை நாட வேண்டாமென கருத்தோடு எச்சரிக்கப்பட்டனர். கீழ்ப்படிதலை நிபந்தனையாகக் கொண்டே ஓர் ஆசீர்வா தம் வாக்களிக்கப்பட்டிருந்தது. ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கு என் சொல்லை கேட்பீர்களானால், அப்பொழுது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறுக்கிறவர்களுமாகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் என்றைக்கும் குடியுள்ளதாயிருக்கும் என்றார் தேவன். எரேமியா 17:24-25. மெய்ப்பற்றின் பலனாக செழிப்பு வாக்குரைக்கப்பட்டிருந்தது. நகரத்தின் குடிகள் தேவன் மேலும் அவருடைய பிரமாணம் மேலும் பற்றுக்கொள்ளாவிடில் அங்கு சம்பவிக்கவிருந்த கொடிய நியாயத்தீர்ப்பு பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமும் கூடவே கொடுக்கப்பட்டிருந்தது. தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படியுமாறும் அவருடைய ஓய்வு நாளை கனப்படுத்துமாறும் கொடுக்கப்பட்ட அறிவுரைக்கு அவர்கள் செவிகொடாத பட்சத்தில் நகரமும் அதன் ஸ்தலங்களும் அக்கினியால் முற்றிலும் அழிக்கப்பட இருந்தன.
எனவே நியாயப்பிரமாண புத்தகத்தில் தெளிவாகச் சொல்லப்பட்டிருந்த நீதியான வாழ்வுக்குரிய மேன்மையான நியதிகளில் உறுத்தியாக நின்றான் தீர்க்குதரிசி. ஆனாலும் மிகவும் தீர்மானமான நடவடிக்கைகளால் மாத்திரமே நன்மைக்கேதுவான மாற்றங்களை கொண்டுவர முடியும் எனும் நிலையில் யூதா தேசம் இருந்தது. எனவே மனந்திருந்தாத அந்த மக்களுக்காக ஊக்கத்தோடு அவன் பிரயாசப்பட்டான். நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தடிசு நிலத்தை பண்படுத்துங்கள். எருசலேமே, நீ இரட்சிக்கப்படும் படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு என்று வேண்டிக் கொண்டான். எரேமியா 4:3-14. ஆனால் மனந்திருந்தவும் சீர்திருந்தவும் கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கு பெருந்திரளானவர்கள் செவிசாய்க்கவில்லை. நல்ல ராஜாவான யோசியாவிற்கு பிறகு தேசத்தை ஆண்ட அரசர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமற்றவர்களாகவும் அநேகரை வழிவிலகச் செய்கிறவர்களாகவும் விளங்கினார்கள். எகிப்தின் ராஜா வால் அரசாளாதபடி செய்யப்பட்ட யோவாகாசை தொடர்ந்து யோசியாவின் மூத்த குமாரனான யோயாக்கீம் அரசாண்டார். யோயாக்கீமுடைய ஆளுகையின் ஆரம்பத்திலிருந்தே தன் பிரியமான தேசத்தை அழிவிலிருந்தும் தன் மக்களை சிறையிருப்பிலிருந்தும் தப்புவிக்க முடியுமென்கிற நம்பிக்கையை இழந்தான் எரேமியா. கொடிய அழிவு தேசத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் அமைதியாக இருந்துவிடவில்லை. தேவனுக்கு உண்மையோடு இருந்தவர்கள் தொடர்ந்து நீதியிலேயே நிலைத்திருக்க அவரவர்களை ஊக்கப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. முடிந்தால் பாவிகளையும் அவர்கள் அக்கிரமத்திலிருந்து மனந்திருப்ப வேண்டியிருந்தது.
அதற்கு பகிரங்கமாகவும் நீடிய விளைவை ஏற்படுத்தும் வகையிலும் முயற்சி எடுக்க வேண்டியது கட்டாயமானது. தேவாலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு அங்கு வந்து போய்க் கொண்டிருந்த யூதா மக்கள் யாவரிடமும் அறிவிக்குமாறு எரேமியாவுக்கு கட்டளையிட்டான் தேவன். சியோனிலிருந்த பாவிகள் அச்செய்திக்குச் செவி கொடுத்து தங்கள் தீய வழிகளிலிருந்து திரும்புவதற்கான சகல தருணங்களையும் ஏற்படுத்த தனக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளில் ஒரு வார்த்தை விடாமல் எரேமியா சொல்ல வேண்டியிருந்தது. அதற்கு கீழ்ப்படிந்தான் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வீட்டின் வாசலில் நின்று கொண்டு வேண்டுதலோடும் எச்சரிப்போடும் தன் சத்தத்தை உயர்த்தினான்.
கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்கப் பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய்வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்குமுள்ள வழக்கை நியாயமாய்த் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாவலும் உங்களுக்கு கேடுண்டாக
அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்தத தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்கப் பண்ணுவேன் என்று அவர் சொன்னார். எரேமியா 7:2-7 வரை.
அவர்களை திருத்துவதற்காக அவர்களை கடுமையாக கண்டிக்க தேவன் விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. மனந்திருந்தாதவர்களிடம் மன்றாடும் பொருட்டு அவர் தம் நியாயத்தீர்ப்புகளை தாமதப்படுத்தியிருந்தார். பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர் பாவிகளான தம் பிள்ளைகள் மேல் இரக்கம் கொண்டார். நித்திய ஜீவனுக்கான வழியை எவ்விதத்திலாவது அவர்களுக்கு போதிக்க முடிந்தவரையில் முயன்றார். எரேமியா 9:24.
ஜீவனுள்ள மெய்தேவனாகிய தம்மை மட்டுமே அவர்கள் சேவிக்கும்படியாகவே அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார். நெடுநாட்களாக சிலை வழிபாட்டில் நிலைத்திருந்து தம்முடைய எச்சரிப்புகளை அவமதித்த போதிலும் அவர்களை தண்டிக்கிற செயலை தாமதிக்கவும் மனந்திரும்புவதற்கு இன்னொரு தருணம் கொடுக்கவும் தாம் சித்தமாயிருந்ததை அவர்களுக்கு இப்போது அறிவித்தார். இருதயம் முற்றிலுமாக சீர்திருந்தினால் மட்டுமே சீக்கிரத்தில் நிகழ இருந்த அழிவை தவிர்க்க முடியும் எனும் உண்மையை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். தேவாலயத்திலும் அதன் ஆராதனைகளிலும் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை வீணாயிருந்தது. சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களும் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமென்று அவர்கள் தங்களைச் சொல்லிக் கொண்டாலும் இருதயமும் வாழ்க்கை முறையும் மாறுவதால் மாத்திரமே நீண்ட நாள் அக்கிரமத்தின் தவிர்க்க முடியாத விளைவிலிருந்து அவர்கள் தப்பிக்கக்கூடிய நிலை இருந்தது.
பரிசுத்த வேதாகமத்திலுள்ள ஏகோவாவின் நியமங்களான உடன்படிக்கையின் வார்த்தைகளைக் கேட்டு அவற்றின்படியே செய்யுங்கள் என்பதே யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் எரேமியாவின் செய்தியாயிருந்தது. எரேமியா 11:6. யோயாக்கீமுடைய ஆளுகையின் ஆரம்பத்தில் தேவாலயப் பிராகாரங்களில் நின்று அவர் அறிவித்த செய்தி இதுவே. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட அனுபவம் சுருக்கமாகச் சொல்லப்பட்டது. என் வாக்குக்குச் செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மையுண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்று அவர்களோடு தேவன் உடன்படிக்கை செய்திருந்தார். எரேமியா 7:23. இந்த உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் வெட்கமில்லாமல் மீறினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தாரோ தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்தந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். எரேமியா 7:23-24. 24.
எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பிப் போகிறதென்ன என்று கேட்டார் தேவன். எரேமியா 8:5.
தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததும் திருந்த மறுத்ததுமே அதற்கு காரணமென கூறினான் தீர்க்கதரிசி. எரேமியா 5:3.
சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனது. ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேளையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்னாத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று புலம்பினான். எரேமியா 7:28. 8:7-9:9.
இருதயத்தை ஆழமாகச் சோதிப்பதற்கான நேரம் சமீபித்திருந்தது. யோசியாவின் ஆட்சியில் மக்களின் நிலையில் சிறிதளவு நம்பிக்கையாவது இருந்தது. அவனும் யுத்தத்தில் விழுந்து போனதால் அவர்களுக்காக பரிந்து பேச அவரால் கூடாமற் போனது. அவ்வாறு பரிந்து பேசுவதற்கான தருணமெல்லாம் தீர்ந்து போகும் அளவிற்கு தேசத்தின் பாவம் இருந்தது. மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய்ச் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டுப் போகும்படி இவர்களை துரத்திவிடு. எங்கே புறப்பட்டுப் போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி, சாவுக்கும் ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும்,
சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டுமென்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு சொல்லு என்றார் தேவன். எரேமியா 15:1-2.
அப்பொழுது கொடுக்கப்பட்டிருந்த தேவ இரக்கத்தின் அழைப்புக்கு செவிகொடுக்க மனக்கடினம் கொண்ட அந்த தேசத்தார் மறுத்ததால் ஒரு நூற்றாண்டுக்கு முன் இஸ்ரவேல் எனும் வடராஜ்யத்திற்குச் சம்பவித்த நியாயத்தீர்ப்பே அவர்கள் மேல் கொண்டுவர இருந்தது. இப்பொழுதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இதுவே: நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கும், நான் உங்கள் முன் வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கும், நீங்கள் என் சொல்லை கேளாமற் போனால் நான் இந்த ஆலயத்தை சீலோவாவைப் போலாக்கி இந்த நகரத்தை பூமியிலுள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக சாபமாக்கிப் போடுவேன். எரேமியா 26:4-6. தேவாலய பிராகாரத்தில் நின்று எரேமியா சொல்வதை கேட்டவர்கள் அவர் சீலோ பற்றி குறிப்பிட்டதையும் ஏலியின் நாட்களில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை மேற்கொண்டு உடன்படிக்கைப்பெட்டியை கொண்டு சென்ற காலத்தை குறிப்பிட்டதையும் தெளிவாக அறிந்து கொண்டார்கள். பரிசுத்த பணியிலிருந்த தன் குமாரர் செய்த அக்கிரமத்தையும் தேசத்தில் பரவியிருந்த தீமையையும் கண்டுகொள்ளாமலிருந்ததான் ஏலியின் பாவமாகும். அந்த தீமைகளைச் சரிசெய்ய அவர் அக்கறையற்றிருந்ததால் இஸ்ரவேலின் மேல் கொடிய அழிவு வர இருந்தது. அவனுடைய குமாரர் யுத்தத்தில் விழுந்தனர். ஏலி தாமே தன் ஜீவனை இழந்தான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. ஜனங்களில் 30,000 பேர் கொல்லப்பட்டனர். பாவம் கண்டிக்கப்படாமலும் தடுக்கப்படாமலும் வளரும்படி விடப்பட்டதாலேயே இப்படியெல்லாம் நடந்தன. தாங்கள் பாவம் செய்து வந்த போதிலும் உடன்படிக்கை பெட்டி தங்களோடு இருந்ததால் பெலிஸ்தியர் மேல் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என இஸ்ரவேலர் வீணாக எண்ணியிருந்தனர். எரேமியாவின் நாட்களிலும் அப்படியே. தேவனால் நியமிக்கப்பட்ட ஆலய சடங்காச்சாரங்களை சரியாக ஆசரித்தால் தங்கள் பாவப்போக்குக்கேற்ற நீதியான தண்டனையிலிருந்து தாங்கள் தப்பிக்கொள்ளலாம் என யூதாவின் குடிகள் நம்பினர்.
இன்றைய தேவ சபையில் பொறுப்பான பதவி வகிப்பவர்களுக்கு எத்தகைய ஒரு பாடம் இது? சத்தியத்தின் நோக்கத்திற்கு கனவீனத்தை கொண்டுவரும் பாவங்களை உண்மையோடு அணுக வேண்டியதற்கு எத்தகைய எச்சரிப்பு இது? தேவ பிரமாணத்திற்கு பாத்திரவான்களெனச் சொல்லிக்கொள்ளும் எவரும் தாங்கள் வெளிப்பார்வைக்கு கற்பனையை மதித்து நடப்பதாக காட்டிக்கொள்வதால் தேவனுடைய நியாயத்திலிருந்து தப்பிக்கொள்ள லாமென்று தங்களையே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். பாவச் செய்கையிலிருந்து மக்களைச் சுத்திகரிக்க தேவ ஊழியர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொள்ளும்போது அவர்களின் வைராக்கியத்தை குற்றப்படுத்தவோ தங்கள் பாவத்தை கண்டிக்கக் கூடாதென்று சொல்லவோ வேண்டாம். தம்முடைய பிரமாணத்தை கைக்கொள்வதாகச் சொல்கிறவர்கள் சகல அக்கிரமங்களிலிருந்து விலக வேண்டுமென்று பாவத்தை வெறுக்கும் ஒரு தேவன் அழைக்கிறார். விருப்பத்தோடு கீழ்ப்படிவதையும் மனந்திரும்புவதையும் இன்றைய ஆண்களும் பெண்களும் புறக்கும் புறக்கணிக்கும் போது முற்கால இஸ்ரவேலருக்கு ஏற்பட்ட மோசமான விளைவுகளையே அவர்கள் சந்திக்க நேரிடும். ஏகோவாவின் நியாயத்தீர்ப்புகள் தாமதித்துக் கொண்டே இருப்பதில்லை. அதற்கும் ஒரு எல்லையுண்டு. தெரிந்து கொள்ளப்பட்ட கருவிகள் மூலம் இன்றைய இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் புறக்கணிப்போர் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதற்கு எரேமியாவின் நாட்களில் நிகழ்ந்த எருசலேமின் அழிவு அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாகும். ஆசாரியர்களுக்கும் மக்களுக்கும் எரேமியா கொடுத்த செய்தி அநேகருடைய எதிர்ப்பை சம்பாதித்தது. அவர்கள் எல்லாரும் மிகவும் மூர்க்க கோபம் கொண்டு, இந்த ஆலயம் சீலோவைப் போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்ப்போம் என்று நீ கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்வானேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோத மாய்கூடினார்கள். எரேமியா 26:9. அவர் பூசி மெழுகுகிற வண்ணம் தங்களிடம் பேசாததாலும் பொய்த்தீர்க்க தரிசனம் சொல்லாததாலும் ஆசாரியர்களும் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் ஜனங்களும் அவர் மேல் கடுங்கோபம் கொண்டார்கள். இப்படியாக தேவ செய்தி புறக்கணிக்கப்பட்டது. அவருடைய ஊழியருக்கு கொலை மிரட்டல் விடப்பட்டது.
எரேமியாவின் வார்த்தைகள் பற்றிய செய்தி யூதாவின் பிரபுக்களை எட்டியது. காரியத்தின் உண்மை குறித்து தாங்களே அறிந்து கொள்ள ராஜாஜ மாளிகையை விட்டு தேவாலயத்திற்கு விரைந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன்,
உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். எரேமியா 26:11. ஆனால் பிரபுக்களுக்கும் மக்களுக்கும் முன்பாக தைரியத்தோடு நின்றிருந்த எரேமியா, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்திற்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய்ச் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நானோவெனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்ப்பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாயிருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்தப்பழியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்திக் கொள்வீர்களென்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகளையெல்லாம் உங்கள் செவிகளிலே சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்றான். வசனம் 12-15.
உயரதிகாரத்திலிருந்தவர்களின் மிரட்டல் தொனிக்கு தீர்க்கதரிசி அடிபணிந்திருப்பானானால் அவனுடைய செய்தி பயனற்றதாய்ப்போயிருக்கும். அவன் தன் உயிரையும் இழந்திருக்கக்கூடும். ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த எச்சரிப்பை தைரியத்தோடு அவன் அறிவித்ததால் அது மக்களிடம் மதிப்பை பெற்றது. அதன் விளைவாக இஸ்ரவேலின் பிரபுக்கள் அவனுக்கு சாதகமாக திரும்பினார்கள். அவர்கள் ஆசாரியர்களோடும் கள்ளத்தீர்க்க தரிசிகளோடும் வாதிட்டு அவர்கள் பரிந்துரைத்த கடுமையான நடவடிக்கைகள் எத்தனை மதியீனமானவை என்பதை காட்டினார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் மக்களை சிந்திக்கும்படி செய்தது. இப்படியாக தேவன் தம்முடைய ஊழியனுக்கு பாதுகாவலர்களை எழும்பச் செய்தார். எரேமியாவுக்கு விரோதமாக ஆசாரியர்கள் தீர்மானித்ததை எதிர்ப்பதற்கு மூப்பர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். சியோன் வயல்வெளியாக உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய்ப்போம் என்று எருசலேமின் மேல் தீர்க்க தரிசனமுரைத்த மீகாவின் சம்பவத்தை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மேலும் அவர்கள் அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாகச் சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இப்போதும் நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாயிருக்கிறோமே என்று சொன்னார்கள். வசனம் 18-19.
தங்களை கடிந்து கொள்ளும் சத்தியங்களை அவர் சுவர் சொன்னபோது சகிக்க முடியாமல் போன ஆசாரியர்களிலும் கள்ளத்தீர்க்க தரிசிகளிலும் அநேகர் தேசத்ரோகம் என்று குற்றச்சாட்டப்பட்டு அவர் கொல்லப்படுவதைக் காண ஆவலோடு இருந்தார்கள். ஆனாலும் உயர் அந்தஸ்திலிருந்தோரின் வேண்டுகோள் மூலம் தீர்க்கதரிசியின் உயிர் தப்பியது. தான் அழைக்கப்பட்ட நாள் முதல் தன்னுடைய ஊரியத்தின் முடிவு மட்டும் யூதாவுக்கு முன் ஓர் அரணாகவும் துருக்கமாகவும் நின்றான் எரேமியா. மனிதரின் கோபம் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பல வந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று தம் ஊழியனுக்கு முன்னதாகவே தேவன் வாக்கு கொடுத்திருந்தார். எரேமியா 6:27-15:20-21.
இயல்பிலேயே பயமும் கூச்ச சுபாவமும் கொண்ட எரேமியா அமைதியும் சமாதானமுமான மரணத்தையே விரும்பினான். என்றென்றுமாக பாவத்தில் கிடந்த தன் அன்பு தேசத்தாரின் மனக்கடினத்தை அங்கு அவர் காண வேண்டியதில்லையே. பாவத்தால் ஏற்பட்ட அழிவை எண்ணி அவனுடைய இருதயம் வியாகுலத்தால் துன்புற்றது. ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்தரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் எஞ்சனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்குப் போய்விடுவேன். அவர்களெல்லாரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கிறார்கள் என்று புலம்பினான். எரேமியா 9:1-2. கொடுமையான பரியாசங்களை அவன் சகிக்க வேண்டியிருந்தது. மக்களின் மனமாற்றத்திற்காக அவர் கொண்ட பாரத்தை அவர்கள் அற்பமாக எண்ணி அவனுடைய செய்திகளை புறக்கணித்தபோது பரியாசம் எனும் அம்புகள் அவருடைய இளகின மனதை மீண்டும் மீண்டும் புண்படுத்தின. நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணறப்பாடலுமானேன். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். என்னோடே சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள் என்று புலம்பினான். புலம்பல் 3:14. எரேமியா 20:7-10.
ஆனால் அதனை தாங்கிக் கொள்ளும்படி அனுதினமும் பலப்படுத்தப்பட்டான் தீர்க்கதரிசி. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூறினான். எரேமியா 20:11-13. தன்னுடைய வாலிப நாட்களிலும் பின்னர் தன்னுடைய ஊழிய காலத்திலும் எரேமியாவுக்கு ஏற்பட்டிருந்த அனுபவங்கள் மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடை களை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அவர் கற்றுக்கொண்டார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய்ப்போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய்த் தண்டியும் என்று ஜெபிக்க அவன் கற்றுக்கொண்டான். எரேமியா 10:23-24.
சோதனை மற்றும் வேதனையின் பாத்திரத்தில் பானம் பண்ண அழைக்கப்பட்ட போதும் என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்று தன் துக்கத்திலே சொல்லத் தூண்டப்பட்டபோதும் தேவன் தனக்குச் செய்தவற்றை நினைத்து பார்த்தார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை கல்காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சந்தோஷத்தோடு கூறினான். புல 3:22-26.